வைத்து அவ்வளவு செய்தால் அங்கே போய் அதை தொட முடியும். நான் இங்க வந்தோன்னே கடவுள் இருக்காரு அப்ரூவ் பண்ணுனா முடியாது. விவேகானந்தருக்கு நடந்து ரமணர்கிட்ட ஒரு இளைஞர் வந்து உட்கார்ந்து கொண்டார். பல வருஷம் உட்கார்ந்துட்டார், உட்கார்ந்து துணை துணைத்தார், சுவாமி எனக்கு தீட்சை கொடுங்க, சுவாமி எனக்கு. ரமணர் பாவம், அது ஒரு சைலண்ட் பீயிங், பேசவே பேசாத யாருக்கிட்டே, அபூர்வமா பேசும், ஒரு சிரிக்கும், கண்ணில் ஒரு வெளிச்சம், மௌனம், அந்த மௌனத்திலேயே சகலத்தையும் சொல்லிவிடும். அப்பேற்பட்ட வஸ்து அது. உட்காண்டே இருந்தது, இவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். இந்த இளைஞன், அந்த இளைஞனுக்கே உரிய துருதுருப்போடு கேட்டுக்கொண்டே இருந்தான். கடைசியில் ஒரு நாள் இவன் சொல்லிட்டான், ராமகிருஷ்ண பரமஹம்சிட்ட போனேன், விவேகானந்தருக்கு எப்படி உடனே ஞான தீட்சை கிடைத்தது, அதை போல எனக்கு உண்மை. உடனே கேட்டார் ரமணர், ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், நீயும் விவேகானந்தன் தானோ அப்படின்னார். அதே போல அந்த பக்குவம் அவருக்கு இருந்ததுனாலே ஒரு டச்சில், ஏன் ஒரு பார்வையிலே கூட கிடைக்கலாம், அதற்கு அந்த பக்குவத்துக்கு நாம் நம்ம ஏற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம நம்ம போய் சும்மா தொணந்துணப்பதுனால கிடைப்பதல்ல இந்த நிலைகள் எல்லாம். ஆகவே இந்த அர்த்தநாரிக்கு அந்த சமயத்துல அந்த அட்வைஸ் கிடைச்சது, போ பழனிக்கு என்று கிடைச்சது. இவரும் முழு நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கை தான் ஆணிவா, நம் ஆன்மீகத்தின் அஸ்திவாரம் ஆணிவேர். அது இல்லை என்றால் அதில் எதையும் சாதிக்க முடியாது. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள நுழைந்தால் நமக்கு நேர விரயம்தான். ஆகவே போனார் அர்த்தநாரி பழனிக்கு. போனதோடு மட்டுமல்லாம அந்த சுவாமிக்கு தீர்த்தம் கொண்டு போற கைகரத்தை எடுத்துக்கொண்டார். அந்த சுவாமி அபிஷேக பால் இருக்கே, முன்னாலெல்லாம் அந்த போகர் செய்த அந்த மருந்துகளாலான சிலை இருந்தது, அப்போது அந்த பால், அபிஷேக பால் மட்டும்தான் சாப்பிடுவார். பிரசாத வாழைப்பழத்தை பட்டர் அங்க இருக்கிறவர் கொடுப்பார், அதை சாப்பிடுவார். வயிற்று வலி தீர்ந்தே போனது, தற்கொலை பண்ணிக்கலான்னு நிலைமையில் இருந்த அந்த வயிற்று வலி தீர்ந்தே போனது. அப்புறம் கண்டிக்கு போனார், ஸ்ரீலங்கா பயணம் மேற்கொண்டார், பல இடங்களில் தரிசித்தார். ஒரு தடவை ஹி டிசைடட், குற்றாலத்துக்கு போய் நான் தீர்த்தம் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி புறப்பட்டார். ராத்திரி 12 மணி குடத்தை தூக்கி கொண்டு போய் நடந்து தான் போனோம். அந்த காலத்தில் இவருக்கு வாகன வசதி கிடையாது, பைசா கிடையாது, இவர்கிட்ட ஒரு பைசா கிடையாது. நடந்து போகிறார், முன்னாலே 2 வழியிலாம் கள்ளர் பயம் ஜாஸ்தி, தனியாக பிரயாணம் செஞ்சால் வந்து அடித்து பிடிங்கி கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் முன்னாலே ஒருத்தர் பின்னாலே ஒருத்தர் வருவதை பார்த்தார், இருட்டு பல பலன் விடிஞ்சு அதை தாண்டி போகிற வரைக்கும் சாட்சாத் முருகப்பெருமானே அவருக்கு காவலாக போய் கொண்டு இருந்தார். அந்த பழனியிலிருந்து போகிற வழியில் போய் குற்றாலத்திலேருந்து தண்ணி கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணி வைத்தார் இந்த அர்த்தநாரி. இந்த அர்த்தநாரி பார்த்தார், எனக்கு எப்படியா உபதேசம் வேணும், உபதேசம் வேணும் என்று துடித்து, நமக்கு வந்து அந்த துடிப்பு இருக்கணும், எனக்கு குரு வேணும், எனக்கு உபதேசம் வேணும். அதுக்காக வரவன் போறவன் காலிலாம் விழுந்து விழுந்து உபதேசம் கேட்கக்கூடாது. ஏனென்றால் ரமணர் சொல்லுகிறார், உனக்கு பக்குவம் வந்தவுடன் அந்த கடவுளே உனக்கு குருவாக வருகிறான், உன்னை உள்நோக்கி திருப்புகிறான், உனக்கு உள்ளே இருப்பவனும் நானே என்பதை அவன் பிறகு காட்டி விடுகிறான் என்று. அந்த கடவுள் வெளியே வருகிறான், வந்து மனதை உள்பக்கமாக திருப்பி போடுகிறான் பக்குவம் வந்ததும், பிறகு உள்முகமாக உன்னை தன்னை தரிசிக்க வைக்கிறான் என்று ரமணர் சொல்கிறார். அப்படி தேடிக்கொண்டே இந்த அர்த்தநாரிக்கு ஒருத்தர் சொன்னார், ரமணர்னு ரொம்ப இளைஞர் ஒருத்தர் இருக்காரு, திருவண்ணாமலையில் இருக்காரு, நீ அங்க போ, உன்னை சரியான பாதையில் கொண்டு விட அவர் தான் சரி, உனக்கு ஞானோபதேசம் செய்யும் அவர் தான் சரி. இங்கே போனார் ரமணர் கூட, கிரிவலம் தெரியும், முன்னெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், கிரிவலம் போவார்கள், தினந்தோறும் போவார்கள், பெரிய கூட்டமாக போவோம், போகிற வழியில் காஃபி நடக்கும், இட்லி நடக்கும். அப்போ அப்போ அப்படிதான் வேடிச்சி காவலன் வகுப்பு, வேடிச்சி காவலனே என்று திருப்புகள கடையில் கடைசியில் வரும். அப்போ கூட ஒரு தெலுங்கு அன்பர் இருந்தார், எந்தெந்தா காவலனே, ஏமேமி காவலனேன்னு அவர் கொஞ்சம் தமாஷா கேட்டார். உடனே கூட இன்னொருத்தர் என்ன சொன்னார், இட்லி காவலனே, காபி காவலனேன்னாரு தமாஷா. அவரும் அப்படியான் ரமணர் கேட்டார். பார்த்தா ரெண்டு பேரும் எழுத்தாப்புல வரான், ஒருத்தர் காபி கொண்டு வரான், இன்னொருத்தர் இட்லி கொண்டு வரான், அங்கேயே ஒரு விருந்து சாப்பாடாச்சு. இட்லி கேட்ட இட்லியும் காபியும் ஞானிகள் நினைத்த மாத்திரத்தை அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஒரு மனமே இல்லாதவன் எங்கே இருந்து நினைப்பது என்று ரமணர் கூறினார். அப்படி நினைக்கவே நினைக்காத அவர்கள் ஒரு சங்கல்பம் என்கிற சாயலில் ஒன்று வந்துவிட்டால் கூட அவர்களுக்கு அது கிடைத்து விடும். அப்படி இந்த அர்த்தநாரி கூடவே சுற்றி இவர் கொஞ்சம் பழனியிலுக்கும் போது இவருக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு நாள் முன்னெல்லாம் சதிர்க்கச்சேரி என்று சொல்வார்கள், அப்பெல்லாம் பரதநாட்டியம் பாப்புலராக இல்லை, மேல்வகுப்பு மக்கள்லாம் ஆடமாட்டார்கள், அந்த சதிர் ஆடுவதற்கென்று இருக்கின்ற கோவில் தாசிகள் தான் ஆடுவார்கள். அவள் ஒரு அழகான பாடலை பாடினார், பாடிக்கொண்டு ஆடினால் இவர் மனதை அது மிகவும் கவர்ந்து விட்டது. அப்புறம் போய் கேட்டார், இது என்னது, என்ன பாட்டு என்று. அவள் கூறினாள், இது திருப்புகழ் என்று அவள் கூறினாள். திருப்புகழா, அவ்வளவுதான் தெரியும். அந்த திருப்புகழ்ங்கிற வார்த்தை தான் அவருக்கு அப்போ தெரியும். அதை தேடி 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 அலைய ஆரம்பித்தார். சென்னைக்கு வந்தார். அங்கே செங்கல்வராய பிள்ளை என்பவர் திருப்புகழை தொகுத்து தொகுத்து முதல்ல முன்னூறு நான் ஒரு பாட்டு தான் போட்டிருந்தார். ஆனால் எல்லாத்துலேயும் எழுதுகிறார், உங்கள் வீட்டில் பிரதி இருந்தால் ஓலைச்சுவடி இருந்தால் எனக்கு அனுப்பி வையுங்கள் சொல்லி பார்த்து ஒப்பிட்டு சுப்பிரமணிய பிள்ளையின் மகன் செங்கல்வராய பிள்ளை அவர் தொகுத்து தொகுத்து முன்னூறு அவர் வீட்டுக்கே போய்விட்டார். போய் அங்கேருந்து பிரதியை காசு கொடுத்து வாங்கி கொண்டு வந்து மனப்பாடம் செய்தார். அவருக்கு தமிழ் பரிச்சயம் கிடையாது, அவருக்கு சங்கீதம் தெரியாது, தமிழில் இந்த திருப்புகளுடைய அர்த்தம் கூட தெரியாது இந்த அர்த்தநாரிக்கு. ஆனால் இப்படி போகும்போது பாடுவார் கிரிவலம் வரும்போது. அப்போ ரமணர் அவருக்கு பொருள் கூறுவார், திருத்துவார், பிழைகளை திருத்துவார். இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி போய்கொண்டே இருந்தது, ஒன்றும் கிடைக்கல, உபதேசம் கிடைக்கல. ஒரு நாள் திடீர்னு ரமணர் கூப்பிட்டார் அர்த்தநாரி. அப்போ வந்து இப்போ ஒரு குகை இருக்கிறது, ஸ்கந்தாசிரமம் இருக்கிறது, அங்க இருந்தார் நம்முடைய ராமன் மகர்ஷிகள். அங்க சொன்னார், இறங்கி போ. இட் சவுண்டட் வெரி க்ரூவல் டு ஹிம். நான் உபதேசம் தேடி இத்தனை நாளா அவங்க கூட இருக்கேன், வருஷக்கணக்கா சுத்தி கிரி பிரதேசம் வரேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறேன், எல்லாம் பண்ற சேவைகள்லாம், திடீர்னு என்ன பார்த்து உபதேசமே கொடுக்காம இறங்கி போ அப்படின்னு மட்டும் சொல்றையே என்று தவித்து போய்விட்டார், துடித்துட்டார். ஆனால் அதுதான் ஃபெய்த், அதான் சொல்ல குரு சொன்னதை கேட்கணும். நமக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, மனம் புண்படுகிறதா, இதெல்லாம் யோசிக்க கூடாது. குரு சொன்னா கேட்கணும். இம்ப்ளிசிட் ஃபெய்த், அன்குவஸ்டனிங் ஃபெய்த், அது அவருக்கு இருந்தது. சரி, ரமணர் சொல்லிட்டார், நான் இறங்கி போறேன். கீழே இறங்கி வந்தா இன்னொரு பரபிரமம். அங்கே ஒரு சாக்கடை தண்ணியில ஒரு எரும மாடு, அதை கட்டி பிடித்து கொண்டு ஒரு பரபிரமம் படுத்திருக்குது. அதற்கு பெயர் சேஷாத்ரி சுவாமிகள். அங்கேருந்து நேராக எழுந்து வந்த சேஷாத்ரி சுவாமிகள் மேலே சேரு சகதியும் சாக்கடை தண்ணியும் இவரை வந்து கட்டிப்பிடித்து கொண்டார். இவருக்கு ரொம்ப அருவறுப்பாக இருந்தது முதல்ல. கட்டி பிடித்து கொண்டவுடன் பார்த்தா ஒரே பரிமள சுகந்தம் அதில் இருந்து பன்னீர் சந்தனம் வாசனை வருகிறது. ஆச்சரியப்பட்டு போய்விட்டார் சேஷாத்ரி சுவாமி. சேஷாத்ரி சுவாமிகள் தனியாக பேச வேண்டாம், அவ்வளவு பெரிய மகானவர், அந்த திருவண்ணாமலை மண்ணுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம். அவர் சொன்னார் ஒரு வரியை வேதத்திலிருந்து சொல்லி, இதற்கு இணையான திருப்புகழ் ஒன்று சொல் என்று சொன்னார் இவரை. அவர் சொன்ன அதே வரிகளை சொன்னார். சேஷாத்ரி சுவாமிகளுக்கு தமிழ் ரொம்ப தெரியாது, அவருக்கு சமஸ்கிருத பயிற்சி அதிகம். விரைவாக சொல்கிறேன், ஏன்னா டைம் இல்லைங்கிறதுனால. அவர் உடனே சொன்னார், திருப்புகழில் இல்லாதது வேதத்தில் இல்லை. இதெல்லாம் இங்கிருந்து பிறந்த வித்து. இதை நான் பேசுவதற்கு காரணம் இவருடைய திருப்புகழ் பிரவாகம்தான். அதை கேட்டதுனால இது சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோண்டிவிட்டது. ஆகவே திருப்புகழில் இல்லாதது வேதத்தில் இல்லை, நீ போ வள்ளிமலைக்கு போ. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சாச்சு அவர் யாரு, அர்த்தநாரி யார் என்று. வள்ளிமலைக்கு போ, உன்னுடைய வாழ்நாளுடைய லட்சியமே திருப்புகழை பிரச்சாரம் செய்வதுதான். அது வரைக்கும் சங்கீதம் என்றால் என்னவென்றே தெரிந்திருக்காத, நல்ல தமிழ் என்றால் என்னவென்றே தெரிந்திருக்காத, படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண சமையல்காரன் அர்த்தநாரி வள்ளிமலை சுவாமிகளானார். வள்ளிமலை சுவாமிகளானார் ஆகி அருமையாக தம்பூர் மீட்டிங் படங்கள் எல்லாம் பார்த்தா தம்பூரோட தான் திருப்புகழ் வள்ளிமலை சுவாமிகள், திருப்புகழ் சுவாமிகள் என்றே பெயர் அவருக்கு, வள்ளிமலை சுவாமிகளானார். அப்போ இங்க எம்டன், நீ பெரிய எம்டனான்னு கேட்பாங்க அந்த காலத்துல, கொஞ்சம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம். ஏன்னா சென்னை கடற்கரைக்கு வந்து பாம்பு போட்டாங்க. நிழல் யுத்தம்னு ஒரு படத்துல பாலகுமார் ரொம்ப அழகாக அதை பத்தி எல்லாம் எழுதியிருப்பார். அந்த எம்டன் என்கிற அந்த ஜெர்மானிய படகு இங்க வந்து பாம்பு போட்டது. அந்த சமயத்திலே இவர் உடனடியாக கேள்விப்பட்ட உடனே ஒரு நூல் தொகுத்து வெளியிட்டார், திருப்புகழ் குண்டு என்றே பெயர் அதற்கு. இதை யார் வீட்டில் வைத்து பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில் குண்டு தாக்காது, எந்த அபாயமும் இருக்காது என்று சொல்லி சென்னையை விட்டு பல பேர் காலி செய்து கொண்டு வெளியூர்களுக்கு போய்விட்டார்கள். இங்கே எல்லாம் ப்ராப்பர்ட்டி வேலை, இப்போ டிப்ரெஷன் மாதிரி அப்போ ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டது, குண்டு வருது போடுறேன்னு எல்லாம் மெட்ராஸை காலி பண்ணிட்டே போயிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த வீடு தாக்கப்படாமல் இருந்தது என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அப்படி திருப்புகழ் குண்டு என்று ஒரு நூலை எழுதினார். நோய்களை தீர்த்து வைத்திருக்கார், இந்த திருப்புகழ பாடு நோய் தீரும் என்று சொல்லி அப்பேற்பட்ட மகானாக வாழ்ந்தார். இப்படி நிறைய சொல்லலாம், பத்து நிமிஷம் தான். ஆனால் நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், திருப்புகழ் மந்திரம் என்று நண்பர் சொன்னார், மதிவண்ணன் சொன்னார். அதே போல அந்த திருப்புகழ் மந்திரம் என்பதை மீட்டு கொடுத்து அந்த மந்திரத்தை ரிஷிகள் கேட்டார்கள் என்று சொல்வார்கள். கேட்டு வேதங்கள்லாம் யாரோ வந்து கற்பனை செய்யவில்லை, இவர்கள் கேட்டு வாங்கி நமக்கு திரும்பவும் கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு அவருடைய வேர்லென்த் உயர்த்தி கொண்டார்கள். அதே போல வள்ளிமலை சுவாமிகள் தன்னுடைய ஆன்மீகத்தை உயர்த்தி கொண்டு தொலைந்து போயிருந்த அந்த இதெல்லாம் பார்த்தா, எங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு திருப்புகழ் குரூப் இருக்கு. கனடாவுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, டெல்லிக்கு போனாலும் சரி, திருப்புகழ் குரூப். திருப்புகழ் வாழ்க்கையை முழுமையாக செப்பனிடக்கூடியது, மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு அப்பேற்பட்ட மகானை குருவாக. இன்னொரு விசேஷ சிறப்பு என்னன்னு சொன்னா, நம்ம ஹரிக்கு கூட திருப்புகளில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. அந்த வரி எட்டாம் அடிச்சு அவ்வளவு பெருசா கடப்பட கடப்பட கடப்படன்னு இருக்கேன் நான் நினைப்பேன். அவன் சர்வசாதாரணமா எப்படி மதிவெண்ணன் ஒப்பித்தாரோ அதே போல ஒரு சொற்பு இருக்கு ஹரிக்கு உண்டு. ஸோ அட்லீஸ்ட் சொல்ல சொல்லி நான் கேட்கிற வழக்கம் உண்டு. அதே அது காஞ்சி பெரியவர் சொன்னது போல, இது பயிற்சி செய்து சொல்லை முடைந்து உண்டாக்கிய கவிதைகள் அல்ல. அது உள்ளே இருந்து அந்த முருகன் சொல்ல, முருகன் அந்த உயிரை மீட்டு கொடுக்க, அதனால் பொங்கி பிரவகித்த அருட்கவிதை அது. அதை சொன்னாலே நமக்கு பெருமை, சொல்வதனாலே நமது வாழ்க்கைக்கு மாற்றம் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே என்னை பேச கூப்பிட்டு இப்படி ஒரு நல்ல சரிதத்தை சொல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி.